நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை மாவட்ட தொழுநோய் அலுவலகம் துணை இயக்குநர் திருமதி டாக்டர் எம் சிவகாமி அவர்கள் தொழுநோயும் அதன் சிகிச்சை முறைகளும் குறித்த பல தகவல்களை வழங்க நம்முடன் இணைந்திருக்கிறார். உடன் உரையாடுபவர் புதுகை பண்பலை மாவட்ட செய்தியாளர் திரு லட்சுமணன் அவர்கள்.
ஒவ்வொரு நோய்களும் ஒவ்வொரு விதமான பாதிப்புகளை வந்து நமக்கு வந்து ஏற்படுத்துது. அதே நேரத்தில் அரசு வந்து நம் மக்கள் மீது அக்கறை கொண்டு எந்த விதமான தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படிங்கிறத பலவிதமான காலகட்டங்களாக வந்து செய்துட்டு வராங்க. அந்த வகையில் வந்து பார்த்தோம்னா தொழுநோய் அப்படிங்கிற நம்ம எல்லாருக்கும் தெரிந்த விதமான ஒரு தகவல் இது. இதுக்கான வகையில் அரசு என்ன விதமான நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க, என்ன மாதிரி சிகிச்சை முறைகள்லாம் செய்கிறாங்க அப்படிங்கிற பல தகவல்களையும் தொழுநோய் சம்பந்தமான தகவல்களை விரிவான வகையில் மேடம் கூற இருக்காங்க. நம்ம கேட்கலாமா மேடம்? வணக்கம் மேடம்.
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் சிவகாமி, புதுக்கோட்டை மாவட்ட தொழுநோய் பிரிவு துணை இயக்குநர் பேசுகிறேன்.
மேடம், இப்போ வந்து இந்த தொழுநோய் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து அரசாங்கம் வந்து எவ்வளவோ விதமான நடவடிக்கைகளை எடுத்து தடுப்பு நடவடிக்கைகள் எல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. முதல்ல வந்து இந்த தொழுநோய் அப்படின்னா என்ன மேடம், அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்களேன் மேடம்.
தொழுநோய் நாள்பற்ற தொற்று நோய். தோல் பகுதியில் தடித்த படை, உணர்ச்சி இல்லாத தேமல் போன்றவை உண்டாகும். கிருமிகளின் இனப்பெருக்கத்திற்கு பிறகு மெதுவாக வெளியே தெரியும். இது தோல், நரம்புகள் மற்றும் கண்களை பாதிக்கும். எல்லா தொற்று நோய்களை விட தொழுநோய் மிகவும் பின்விளைவுகளை உண்டாக்கும். நோய் முற்றிவிட்டால் உடல் உறுப்புகளை பாதிப்படைய செய்து இயலாமை நிலைக்கு தள்ளும். விகார தோற்றத்தால் பொலிவிழக்க செய்யும். குறிப்பாக சமூகத்தில் நோயாளியை பாகுபாடு அடைய செய்யும். சொல்லப்போனால் நோயாளிகளை அருவறுப்புடன் பார்க்கும் நிலையை உண்டாக்கும்.
மேடம், இந்த தொழுநோய்க்கான காரணம் என்ன? அதே போல அந்த தொழுநோய் வந்து என்ன மாதிரியான பரவுகிறது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேடம்.
தொழுநோய்க்கு முக்கியமான காரணம் வேற ஒன்றும் இல்லை, மைக்கோபாக்டீரியம் லெப்ரே என்ற பாக்டீரியா தான் முழு காரணம். இது எப்படி பரவுதுன்னு சொன்னோம்னா, இப்ப சிகிச்சை மேற்கொள்ளாத ஒரு பேஷண்ட் இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட நோய் கிருமி நிறைய இருக்கும். அவங்க மூலமா சுவாச மண்டலத்தின் வழியாக சளி தும்மல் மூலம் இந்நோய் கிருமிகள் பரவுகிறது. இந்நோயை ஆரம்பத்திலே கண்டறியாமல் விட்டுட்டோம் அப்படின்னா நரம்புகளையும் தோல் பகுதிகளையும் பாதித்து ஊனத்தை ஏற்படுத்தும்.
இந்த ஒவ்வொரு நோய்களுக்கும் ஒரு குணம் உண்டு. அதே போல இந்த தொழுநோய் அப்படிங்கிறது பரம்பரை நோயா, அதை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்க மேடம்.
இந்த தொழுநோய் வந்து பரம்பரை நோயெல்லாம் கிடையாது. அதே போல ஒரு தவறான கருத்து வந்து சமூகத்தில் வந்து இருக்கு, பரம்பரை நோய், பாவப்பட்ட நோய் அப்படின்லாம் இருக்குது. அதுக்கான ஆதாரம் எதுவுமே கிடையாது. இது முழுக்க முழுக்க மைக்கோபாக்டீரியல் லெப்ரேன்ற பாக்டீரியானால் உருவாகிற ஒரு நோய் தான். மற்ற சளி காய்ச்சலுக்கு எப்படி கிருமிகள் காரணமாக இருக்கோ அதே போல் இந்த நோய்க்கு ஒரு பாக்டீரியா காரணமாக இருக்குது. அந்த பாக்டீரியா பேர் வந்து மைக்கோபாக்டீரியம் லெப்ரே.
இப்போ அதே போல் ஒவ்வொரு நோய்களுக்கும் ஒரு சில அறிகுறிகள் மூலயமா நம்ம வந்து தெரிஞ்சிக்க முடியுது. அதுபோல் இந்த தொழுநோய்க்கான அறிகுறிகள் என்ன மேடம்?
தொழுநோயோட ஆரம்ப அறிகுறி எப்படி இருக்கும் அப்படின்னாக்கும், வெளிர்ந்த சிவந்த உணர்ச்சியற்ற தேமல் இல்லை படை. முக்கியமானது வெளிர்ந்த சிவந்த உணர்ச்சியற்ற படை எங்கே இருக்கலாம்? உடம்பில் எங்கே வேணாலும் இருக்கலாம். ஆரம்பத்தில் இதுதான் நம்மளுக்கு தெரியும். இதை நம்ம வந்து கண்டுக்காமல் விட்டுட்டோம், இது ஏதோ ஒன்று வழி இல்லை, எந்த ஒரு பிரச்சனையும் தரலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுட்டோன்னா அடுத்து என்ன ஆகும் அப்படின்னா, கைகால்கள் மதமதப்பு உண்டாகும், பலமிழந்த கைகால் கண்கள்லாம் உண்டாகும், கைகால்களில் நரம்பு வலி உண்டாகும், முகம் மற்றும் காதுகளில் சிறு சிறு தடிப்புகள் கட்டிகள் போல உருவாகும், கைகால்களில் உணர்ச்சியற்ற நிலையில் வலி இல்லாத புண்கள் வரும், அடிபட்டுச்சுன்னா வலி தெரியாது, கையில் வந்து உணர்ச்சி இல்லாமல் இருந்துச்சுன்னா அப்பப்போ சமைக்கும்போது சுட்டுக்குவோம், சுட்டா வலி இருக்காது, புண்ணு தான் இருக்கும், ஆறாத புண்ணாக இருக்கும், அது வந்து பெரிய பிரச்சனையாக இருக்கும். நம்ம இதை ஆரம்பத்திலே விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னாக்கும் பின்னாடி நம்மளுக்கு பிரச்சனை வரும். இதுதான் ஆரம்ப அறிகுறிகள்.
மேடம், இந்த தொழுநோயை பொறுத்த மட்டும் இது எந்த அளவுக்கு குணமடையக்கூடிய ஒரு நோய், அதே நேரத்தில் இந்த தொழுநோயை வந்து கண்டறியக்கூடிய காலங்கள் வந்து தாமதமாகிறதுக்கு என்ன காரணம், அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள் மேடம்.
இந்த தொழுநோய் வந்து முற்றிலும் குணமாக்கக்கூடியது தான். கூட்டு மருந்து சிகிச்சை அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரை வந்து அரசாங்கத்தினால இலவசமாக வழங்கப்படுது. அந்த மாத்திரையை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா முற்றிலும் குணமாயிரும். அது ஏன் வந்து தொழுநோய் கண்டறியறதுக்கு தாமதமாகுது அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, அந்த கிருமி வந்து நம்ம உடம்புல போய் இந்த அறிகுறி, தொழுநோய்க்குரிய அறிகுறி வெளியில் தெரியறதுக்கு அஞ்சு டு ஏழு வருஷம் அந்த கிருமி உள்ளே இருக்கிறதுனால அதோட ஆரம்ப அறிகுறி தாமதமாகுது. ஏன் அப்படின்னாக்கோ அந்த கிருமி வந்து நம்ம உடம்புல இனப்பெருக்க காலம் எடுத்துக்கிறதுக்கு வந்து அஞ்சுலேருந்து ஏழு வருஷம் ஆகுது, அதனால நோயை கண்டுபிடிக்கிறதுல தாமதமாகுது. ஆனால் ஆரம்ப நிலையிலே நம்ம கண்டுபிடிச்சுன்னா முற்றிலுமாக குணப்படுத்தக்கூடிய ஒரு நோய் தான் இந்த தொழுநோய்.
மேடம், இப்போ இந்த தொழுநோய்க்கான அறிகுறிகளை பற்றி சொன்னீங்க, அதை வந்து ஏற்படுற காரணங்கள் வந்து என்னங்கிறதையும் விவரத்தை சொன்னீங்க. இப்போ அதே நேரத்தில் தொழுநோய் வந்து அறிகுறிகள் தென்பட்டால் அதை நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன செய்யணும், அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்க.
நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெளிர்ந்த சிவந்த உணர்ச்சியற்ற தேமல் தான் இந்த நோயோட ஆரம்ப அறிகுறி. அதில் உணர்ச்சி இல்லை, வலி இல்லை அப்படின்றதுனால நம்ம அதை வந்து அலட்சியப்படுத்திடக்கூடாது. அதை முற்றிலுமாக அது அந்த நோய் தானா, தொழுநோய் தான் நம்மளுக்கு வந்திருக்கா, அப்போ அதை என்ன பண்ணணும் அப்படின்னாக்கும் அதை உறுதிப்படுத்துறதுக்காக அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், நகர்ப்புற அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், அரசு மருத்துவமனை, அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனைகள், இது போன்ற அரசு மருத்துவமனையிலையோ தனியார் மருத்துவமனையிலையோ நீங்கள் வந்து உறுதிப்படுத்திக்கணும் அந்த இந்த தொழுநோய் தான் உறுதிப்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அவங்க வந்து உங்களை வழி நடத்துவாங்க. எப்படின்னு வழி நடத்துவாங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு இலவசமாக கூட்டு மருந்து சிகிச்சை கிடைக்கும். அதை நீங்கள் முழுமையாக எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து இந்த நோய் வந்து குணமாகும்.
மேடம், இப்போ இந்த தொழுநோய் வந்துருச்சு அப்படின்னா அதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன, அதை பத்தி கூறுங்க மேடம்.
நான் அந்த ஆரம்பத்துல சொன்ன மாதிரி உணர்ச்சியற்ற வெளிர்ந்த சிவந்த தேமல் தான் ஆரம்ப அறிகுறி. அதை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னாக்கும் அந்த தோல் வறண்டு உணர்ச்சியற்ற நிலையில போய் தோல் கடினமாகி வீக்கம் காயங்கள்லாம் ஏற்படும். கை கால் முகம் இதுல எல்லாம் வந்து நரம்புகள் பாதிக்கப்பட்டு வளர்ச்சி இல்லாமல் போகும் மற்றும் தசைகள் பலமிழந்து போயிடும். காயங்களை கவனிக்காம விட்டுட்டோம் அப்படின்னா ஊனம் அதிகமாகும், தசைகள் நலிந்து ஊனம் வந்து நிறைய ஏற்படும்.
இப்போ இந்த தொழுநோய்க்கான அறிகுறிகள் எல்லாம் வேற சொன்னீங்க, அது ஆரம்ப காலகட்டத்திலே நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கான சிகிச்சை முறையெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. இதுக்கு என்ன மாதிரியான அந்த மருந்துகள்லாம் எங்கே கிடைக்கும், அதுக்கு என்ன பண்ணிக்கலாம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க.
இந்த தொழுநோய்க்கு நாட்டில் உள்ள அனைத்து அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்களில் எல்லா கவர்மெண்ட்டு தனியார் தொண்டு நிறுவனங்கள் எல்லாத்துலேயுமே வந்து இந்த கூட்டு மருந்து சிகிச்சை வந்து இலவசமாக கிடைக்கும். இதை வந்து தேசிய தொழுநோய் ஒழிப்பு திட்டத்தின் கீழே எல்லா மருத்துவமனைகளிலும் சிகிச்சை அளிக்கப்படும். இது இல்லாமல் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் நாட்டில் நிறைய செயல்பட்டு வருது, அவங்க மூலமாகவும் வந்து இந்த மருந்துகள் கிடைக்கும்.
மேடம், இந்த தொழுநோய் இந்த அதிகப்படியான வகைகளில் வந்துருச்சு அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க ஒரு சூழ்நிலையாக இருந்துச்சுன்னா இதை வந்து எந்த அளவுக்கு மருந்துகளால் சரி பண்ண முடியுமா?
ஆமாம், இந்த நோயை வந்து ஆரம்ப நிலையிலே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக குணப்படுத்த முடியும். ஆனால் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு லேட்டாகி பயந்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு தான் ஊனம்லாம் வந்துச்சுன்னா அதை வந்து சரிப்படுத்த முடியாது, அதை கஷ்டம். நோய் கண்டதும் ஆரம்ப அறிகுறியிலேயே முறையாக கூட்டு மருந்து சிகிச்சையை எடுத்துக்கணும். காலதாமதமாக நம்ம சிகிச்சை மேற்கொண்டால் நரம்புகளோட பாதிப்பு அதிகமாக இருக்கும், அப்போ இயல்பு நிலைக்கு அது போகிறது கஷ்டம், அதனால தான் உடல் உறுப்புகள்லாம் பாதிக்கப்படும். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் சிலருக்கு மட்டும்தான், எல்லாருக்கும் இல்லை, அந்த நரம்பு பாதிப்பே சிலருக்கு மட்டும் ஊனத்தை ஏற்படுத்திருச்சுன்னா அவங்களுக்கு அறுவை சிகிச்சை செய்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம். மற்றபடி வந்து ஊனம் வந்துருச்சுன்னா அது பெர்மனன்ட் டேமேஜ். அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் ஆரம்ப நிலையிலேயே இந்த நோய்க்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து முற்றிலும் குணமான சூழ்நிலைக்கு உண்டாக்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறது அதனால தான்.
இப்போ இந்த தொழுநோய் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஆரம்ப காலகட்டத்தில் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கான மருந்துகள்லாம் சிகிச்சையெல்லாம் எடுத்து சரி பண்ணிக்கலாம்னு சொன்னீங்க. இப்போ அவங்களுக்கு வந்து ஆரம்ப காலகட்டம் ஓரளவு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இப்போ அவங்களோட குடும்பத்தார் வந்து வசிக்கலாமா, அதோட இல்லாமல் அவங்க ஒரு மேரேஜும் பண்ணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கா, அதோடு இல்லாமல் இப்போ அவங்க கூட இருக்கவங்க அவங்களுக்கு வந்து ஏதாவது மருத்துவ பரிசோதனைகள் வந்து செய்துக்கணுமா, அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள் மேடம்.
சார், இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த நோய் வந்து ரொம்ப கடுமையான தொற்று நோயெல்லாம் கிடையாது, ஒன்று. ரெண்டாவது, நம்ம ஆரம்ப காலத்திலேயே சிகிச்சை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கும் முற்றிலும் குணமாகக்கூடியது. அடுத்த விஷயம், அவங்கள் குடும்பத்தாரோடு சேர்ந்து வசிக்கலாமா? வசிக்கலாம், அவங்கள தனிமைப்படுத்த வேண்டியதில்லை, சமூகத்திலிருந்து புறக்கணிக்க தேவையில்லை. ஏன் அப்படின்னா ஆரம்பத்திலேயே நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது மூலமா அந்த நோய் வந்து மற்றவங்களுக்கு பரவாது. மெயினானது வந்து மற்றவங்களுக்கு பரவாது. நோய் வந்து முற்றிலும் குணமாகக்கூடிய அளவில் தான் நம்மளுக்கு மருந்துகள்லாம் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அதனால அவங்கள வீட்டை விட்டு நம்ம வந்து தனிமைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டாவது, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பரவுமா அப்படின்னா அதற்குரிய வாய்ப்புகள் மிக 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 குறைவு தான். அரசாங்கம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நோயாளிகளுக்கு ஆரம்ப அறிகுறிகள்லையே நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் போதே குடும்பத்தினர் எல்லாருக்குமே வந்து ஒவ்வொரு டோஸ் வந்து தடுக்கிற மாதிரி மாத்திரைகளை கொடுத்துட்றோம். அதனால வீட்டில் இருக்கிறவங்க கவலைப்பட வேண்டியதில்லை. அடுத்த விஷயம், அவங்க கல்யாணம் பண்ணிக்கலாமா? தாராளமாக கல்யாணம் பண்ணிக்கலாம், குழந்தை பெற்றுக்கலாம், அது ஒன்றும் எந்த பாதிப்பும் கிடையாது. மாத்திரையே நம்ம ரெகுலராக சாப்பிட்டுட்டோம் அப்படின்னாக்கும் நோயை முற்றிலும் குணமாக்கலாம், தாராளமாக அவங்களோட இருக்கலாம். உங்களுக்கு வந்து பயமாக இருக்குது அப்படின்னா அப்பப்போ வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம், அதனால எல்லாம் ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு பயமாக இருக்குது, ஒரு புதுசாக தேமல் வந்திருக்கு அப்படின்னா தாராளமாக வந்து செக் பண்ணிக்கோங்க. மற்றபடி தொழுநோய் பற்றிய விழிப்புணர்வு வந்து நம்ம எல்லாரும் தெரிஞ்சு வச்சுருந்தோம் அப்படின்னாக்கும் நம்ம இதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. நோயாளிகளை வந்து நம்ம புறக்கணிக்க வேண்டாம். வீட்டில் எப்பையும் போலையுமே இருக்கலாம், எப்பையும் போல நம்மளுக்கு வந்து கல்யாணம் காட்சி எல்லாமே நல்லபடியாக செஞ்சு கொடுக்கலாம். பயம் தேவையில்லை. அவ்வளோ கடுமையான தொற்று நோய் கிடையாது தொழுநோய், கவலை வேண்டாம்.
மேடம், இந்த தொழுநோய்க்கான சிகிச்சை முறைகள் அப்படிங்கிறது கூட்டு மருத்துவ சிகிச்சை அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த கூட்டு மருத்துவ சிகிச்சை அப்படின்னா என்ன, அதோட விரிவாக்கங்கள் என்ன மாதிரி மருந்துகள், அந்த மருந்துகளை எப்படி வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிற பல தகவல்களை விரிவாக சொல்லுங்கள் மேடம்.
இந்த கூட்டு மருந்து சிகிச்சை அப்படின்னா என்ன அப்படின்னாக்கும் ரெண்டு மூணு மாத்திரை கலந்தது தான். ஏன் அப்படின்னா தொழுநோய் வந்து ஒரே ஒரு மருந்துனால குணமாகாது, அதனால ரெண்டு மூணு மாத்திரையை கலந்து கொடுக்கறது தான் கூட்டு மருந்து சிகிச்சை. இந்த கூட்டு மருந்து சிகிச்சை வந்து இந்த மாத்திரைகள் வந்து எல்லா அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மருத்துவமனைகளில் இலவசமாக கிடைக்கும். அதனால நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இன்னொன்று, கூட்டு மருந்து சிகிச்சை பொறுத்த அளவுக்கு மருத்துவர் வந்து எப்படி வழிகாட்டுறாங்க, இல்லை சுகாதார பணியாளர்கள் வந்து உங்களுக்கு வழிகாட்டுறத நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். எந்த காலத்தை கொண்டும் அவங்க சொல்கிற காலம் எதுவோ அவ்வளோ நாள் சாப்பிடணும்னு நீங்களாக நிப்பாட்டக்கூடாது. உங்களுக்கு அந்த மாத்திரை சாப்பிடும் போது ஏதாவது தொந்தரவு வந்துச்சுன்னா பெரும்பாலும் வராது. ஒருவேளை வந்துச்சுன்னா நீங்கள் மாத்திரையை நிப்பாட்ட வேண்டாம், அதோடு நீங்கள் வந்து டாக்டர் வந்து நீங்கள் கன்சல்ட் பண்ணுங்கள், அது என்ன தேவையான நடவடிக்கையோ அதை எடுப்பாங்க. இப்போ வந்து 6 மாதம் 1 வருஷத்துக்கு நாங்கள் மாத்திரை தர்றோம், நாங்கள் இங்கே வேலை பார்க்கல, நாங்கள் வெளியூரில் வேலை பார்க்குறோம், அங்கே எப்படி மாத்திரை சாப்பிட்றது அப்படின்னா நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த சம்பந்தப்பட்ட அரசு சுகாதார பணியாளர்கள் வந்து உங்கள்கிட்ட எல்லா டீட்டெயிலும் வாங்குவாங்க. நீங்கள் எந்த ஊருக்கு போகிறீங்களோ அந்த ஊரில் உங்களுக்கு எந்த இடத்துல மாத்திரை மருந்து வசதியாக கிடைக்குமோ அங்கே விவரங்களை நாங்கள் அனுப்புவோம். உங்கள் கையிலையும் ஒரு சீட்டு கொடுத்துருவோம், இந்தந்த மாத்திரை சாப்பிட்றீங்க, இத்தனை நாள் சாப்பிட்ருக்கீங்க, இன்னும் இத்தனை நாளைக்கு சாப்பிடணும், 2 மாதம் சாப்பிட்ருக்கீங்க, அதுங்களையும் வெளியூருக்குள்ளே வேலையாக இருக்குது, இப்போ 4 மாதத்துக்கு நான் வர முடியாது அப்படின்னும் போது நாங்கள் எழுதி கொடுத்துருவோம். எந்த ஊருக்கு போகிறீங்களோ அந்த ஊரில் போய் நீங்கள் தாராளமாக நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். எந்த காரணத்தை கொண்டும் மாத்திரையை நிப்பாட்டக்கூடாது, அதுதான் முக்கியம். இந்த கூட்டு மருந்து சிகிச்சையில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கும் எத்தனை மாதம் சாப்பிட சொல்கிறோமோ அத்தனை மாதம் சாப்பிடணும். நீங்கள் வெளியூர் போனாலும் சரி, வெளிமாநிலம் போனாலும் சரி, எங்கள்கிட்ட இருந்து அந்தந்த மாவட்டங்களில் இருக்கிற அலுவலகத்தில் நீங்கள் வந்து எங்கள்கிட்ட வந்து ஒரு கையெழுத்து வாங்கிட்டு உங்கள் விவரக்குறிப்பெல்லாம் வாங்கிட்டு எந்த ஊருக்கு போகிறீங்களோ அந்த ஊருக்கு நாங்கள் எழுதி அனுப்பி விட்டுருவோம், நாங்களும் அங்கே தனியாக சொல்லிடுவோம். நீங்கள் மருந்தை நிப்பாட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. ஒருவேளை நீங்கள் வந்து அங்கே வந்து வாங்க முடியலைன்னா நாங்கள் 2 மாதம் 3 மாதத்துக்கு நாங்கள் உங்களுக்கு மாத்திரை கையில் கொடுத்து விடுவோம். அதனால எந்த காரணத்தை கொண்டு நீங்கள் மாத்திரையை நிப்பாட்டாதீங்க.
இப்போ இந்த கூட்டு மருந்து சிகிச்சையில் வந்து நோயாளிகளுக்கு வந்து மாத்திரை வந்து கொடுக்குறீங்க, இதனால் ஏதேனும் பின் விளைவுகள், அதாவது ஏதேனும் பாதிப்பு எதுவும் உண்டாக வாய்ப்பு இருக்கா? அதோடு இல்லாமல் கர்ப்பிணி பெண்கள், ஏன்னா இப்போ அவங்களுக்குன்னு வந்து ஒரு வித வரமுறைகள் இருக்குது, என்னென்ன மாத்திரைகள் சாப்பிடணும், என்னென்ன அதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு வரைமுறைகள் இருக்குது, அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி மாத்திரைகளும் அடிஷ்னலாக வந்து சாப்பிடலாமா? அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள் மேடம்.
கூட்டு மருந்து சிகிச்சையில் வந்து சும்மா சாதாரண ஒரு பின் விளைவுகள் வரும். அதில் ஒரு மாத்திரை ஃபஸ்ட்டு சாப்பிடும் போது கொஞ்சம் கலராக போகும், நீர் சிறுநீர் வந்து கொஞ்சம் சிகப்பு கலராக போகும். பயப்பட வேண்டியதில்லை, மருந்து நல்லா வேலை பார்க்குதுன்னு அர்த்தம். தண்ணி நிறையா குடிச்சுக்கோங்க, ஒரு 1 or 2 days தான் அப்படி இருக்கும், அப்புறம் சரியாக போயிடும். அதுக்கப்புறமேட்டு வந்து டேப்சோன் குளோபாசமின் ரெண்டு மாத்திரை, அது ஒன்றும் பயப்படுறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதுக்கு நல்ல சாப்பாடு, காய்கறிகள், கீரை, இந்த மாதிரி வந்து ரத்த உறுப்பு அயனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்குரிய மாத்திரைகளுக்கு கொடுப்போம், சத்து மாத்திரை கொடுப்போம். இந்த ரெகுலராக எடுக்கும்போதே அந்த மாத்திரையும் சேர்த்து கொடுத்துருவோம். அது இல்லாமல் நீங்கள் சாப்பாட்டு வந்து கீரை காய்கறிகள், பருப்பு வகைகள், முட்டை, பால், இந்த மாதிரி இதை வந்து கொஞ்சம் நல்லா எக்ஸ்ட்ரா சாப்பிட்டுக்கிட்டிங்கன்னா இம்யூனிட்டி இன்க்ரீஸ் ஆகும், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். அதனால நோய் ஈஸியாக சீக்கிரமாக குணமடைஞ்சிரும். மற்றபடி நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அடுத்த வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கும் கர்ப்பிணி பெண்கள், அப்புறம் பாலூட்டும் தாய்மார்கள் இந்த கூட்டு மருந்து சிகிச்சை எடுத்துக்கலாமா, பாதுகாப்பானதா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக எடுத்துக்கலாம், மிகவும் பாதுகாப்பானது, நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. இந்த மாத்திரையை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கலாம், பயப்பட வேண்டாம்.
இல்லை மேடம், இந்த மற்ற மாத்திரையில் அவங்களுக்குன்னு உள்ள ஒரு வரைமுறைகளுக்கு மாத்திரையை சாப்பிட்ற நேரத்தில் இதுவும் அந்த அடிஷ்னலாக சாப்பிட்டுக்கலாமா?
சேர்த்து சாப்பிடலாம், நீங்கள் பயப்படவே வேண்டாம், சேர்த்து சாப்பிடலாம். அதே தான் நீ மற்றவங்களுக்கு எதுவோ அதே போல தான் இவங்களுக்கும் தான். அதனால் பயப்பட வேண்டாம், நீங்கள் பயப்பட வேண்டாம். எப்படி, நீங்கள் தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்குங்க, காய்கறி கீரைகள் நல்லா சாப்பிடுங்க, பால் முட்டையெல்லாம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறது எதுக்கு? குழந்தையோட வளர்ச்சிக்கும் உங்களோட நோய் எதிர்ப்பு சக்திக்கும் அதே தான் இதுக்கும். நீங்கள் இந்த மாத்திரையை சேர்க்கறதுக்கும் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அதே போல் நோய் எதிர்ப்பு சக்திக்குரிய சாப்பாடு வகைகள், பால், முட்டை, கீரை வகைகள், பருப்பு வகைகள், இதெல்லாம் சேர்த்து எடுத்துக்கலாம். அதே போல நாங்களுமே வந்து சத்து மாத்திரையெல்லாம் இதோடு சேர்த்து கொடுப்போம், பயப்பட வேண்டாம்.
ஆனால் இந்த தொழுநோய் சம்பந்தமான வகையில் இந்த திட்டம் அப்படின்னா என்ன அளவுக்கு பயன்படுது, அதோட செயல்பாடுகள் என்ன, அதை பற்றி மக்களுக்கு என்ன மாதிரி நீங்கள் வந்து தெரியப்படுத்துறீங்க, அதை பற்றி சொல்லுங்கள் மேடம்.
இந்த தேசிய தொழுநோய் ஒழிப்பு திட்டம் அப்படின்றது தான் நம்ம இதை செயல்படுத்துகிற திட்டம். இந்த திட்டத்தோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்கும், நோயை ஆரம்பத்திலே கண்டுபிடிக்கணும். ஆரம்பத்திலே கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கும் உணர்ச்சியற்ற வெளிர்ந்த சிவந்த தேமல் உடலில் எங்கே வேணாலும் இருக்கலாம், அது இருந்தது அப்படின்னாக்கும் உடனடியாக வந்து நம்ம வந்து சம்மந்தப்பட்ட அரசு மருத்துவமனை, ஆரம்ப சுகாதார நிலையங்களில் போய் அதை ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணணும். அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கும் கூட்டு மருந்து சிகிச்சையை எடுத்துக்கணும். கூட்டு மருந்து சிகிச்சை உங்களுக்கு எடுக்கும் போதே உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் தடுப்பு முறைகளை நாங்கள் வந்து கையாளுகிறோம். அது மட்டும் இல்லை, கிராமங்கள் எல்லா பக்கமுமே வந்து நாங்கள் அதுக்குரிய சர்வே அப்படின்னு சொல்லக்கூடிய வீடு வீடாக நாங்கள் உங்கள் வீடுகளை தேடி வருவோம். இந்த தேமல் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கும் நீங்கள் எங்களுக்கு சொன்னீங்கன்னா நாங்கள் முழுமையான ஒரு ட்ரீட்மெண்ட்டு கிடைக்கும். இப்போ ஒருவேளை லேட் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க, நான் என்ன சொன்னேன் ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு, கண்டுபிடிக்க லேட் ஆயிடுச்சுன்னா ஊனம் வந்துடும். ஊனம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாக்கும் நாங்கள் அது தடுப்பு முறையாக நாங்கள் நிறைய வந்து அதற்காக உதவிகள் செய்கிறோம். ஒன்று, அவங்க ஆரம்பத்திலே இருக்கும்போதே ஃபிசியோதெரப்பிஸ் நிறைய கொடுக்குறோம். ஃபிசியோதெரப்பி கொடுத்து முடிஞ்ச அளவு எவ்வளோ எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் கூட்டு மருந்து சிகிச்சையை நிப்பாட்டக்கூடாது. அந்த கூட்டு மருந்து சிகிச்சையை சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே நாங்கள் வந்து இந்த ஊனத்தடுப்பு முறைகளுக்கான ஆரம்பத்திலே சொல்லிடுவோம், இந்தந்த டெஸ்ட்டு பண்ணணும், ஃபிசியோதெரப்பி பண்ணணும், தொடர்ச்சியாக வந்து ஃபிசியோதெரப்பி பண்ணணும், தீ பக்கத்துலலாம் நிறைய போகக்கூடாது, அதே போல் எம்சிஆர் செப்பல்னு இருக்குது அதை போட்டுக்கணும், முழுமையாக ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போதே ஃபிசியோதெரப்பி பண்ணுவோம். இந்த ஊனத்தை தடுத்தாலே சமூகத்தில் வந்து புறக்கணிப்பு இருக்காது. எங்களோட நம்ம திட்டத்தோட நோக்கம் அதுதான், சமூக புறக்கணிப்பு இருக்கக்கூடாது. சமூக புறக்கணிப்பு இருக்கக்கூடாதுன்னா ஊனம் வரக்கூடாது. ஊனம் வரக்கூடாது அப்படின்னாக்கும் ஆரம்ப நிலையிலேயே நம்ம இந்த நோயை கண்டுபிடிக்கணும். ஆரம்ப நிலையிலேயே கண்டுபிடிச்சு முழுமையாக குணமாக்கணும் அப்படின்னா ஊனம் வராது, அதனால சமூக புறக்கணிப்பு வராது. இப்போ இந்த ஆரம்ப நிலையிலேயே கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், ஒரு விழிப்புணர்வு இருக்கணும். யாருக்கு, நம்ம மாவட்டத்தில் இருக்க எல்லாருக்குமே இந்த தொழுநோயை பற்றி தெரிஞ்சிருக்கணும். அதனால இந்த திட்டத்தின் கீழே நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கோ ஸ்கூல்ஸு, காலேஜு, ஃபேக்ட்ரிஸு, நிறைய கேதரிங், நிறைய கூட்டம் கூட்டம், வெளியூர்லேருந்து வேலை பார்க்க வருவாங்கள்ல, கட்டடம் கட்டுற இடம், அப்புறம் அந்த செங்கச்சூளை இருக்கிற இடம், நிறைய ஒரு பத்து இந்த 100 நாள் வேலைக்கு போகிறவங்க அந்த மாதிரி நிறைய கூட்டம், ஒரு 10 பேர், 20 பேர், எங்கே இருந்தாலும் அங்கெல்லாம் வந்து களப்பணியாளர்கள், இந்த தொழுநோய் திட்டத்தில் இருக்க களப்பணியாளர்கள் வந்து அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவாங்க. மக்களும் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கும் இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து அலட்சியமாக இருக்கக்கூடாது. ஒரு நல்ல ஒரு சுகாதார பணிகளில் பார்க்கறதுக்காக ஒரு பணியாளர்கள் வந்தால் அவங்களுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும். அவங்க ரெண்டு கேள்வி தான் கேட்பாங்க, இந்த மாதிரி இருந்தால் சொல்லுங்க அப்படின்னா. நம்ம அதை வந்து புறக்கணிச்சிட்டோம், நம்ம அதை சொல்லாமல் விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னாக்கும் அது நம்மளுக்கு மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே தொந்தரவாக இருக்கும். ஸோ இதில் வந்து முக்கியமான பங்கு வந்து விழிப்புணர்வு தான். இப்போ சப்போஸ் ஊனமுற்றுட்டாங்க அப்படின்னாக்கும், ஒரு குறிப்பிட்ட சதவீதத்துக்கு மேலே அவங்களுக்கு வந்து ஊனமுற்றாங்களே அவங்கள புறக்கணிக்கக்கூடாது. அதுக்காக வந்து நம்மளோட நாட்டில் வந்து அவங்களுக்கு ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் அப்படின்னு மறுவாழ்வு மையம் இருக்குது. அங்கே வந்து அவங்களுக்கு வந்து உதவித்தொகை கொடுத்து, அவங்களுக்கு இருப்பிடம் கொடுத்து, அவங்களால என்ன வேலை செய்ய முடியுமோ அதுக்குரிய வாய்ப்புகளையும் கொடுத்து, சுகாதாரமான சூழ்நிலையில் அவங்கள வந்து மனநிலையும் உடல்நிலையும் நல்லா இருக்கிற மாதிரி நாங்கள் வந்து பார்த்துக்குறோம். அது இல்லாமல் அந்த ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து ஊனமுற்றுட்டாக்கும் நாங்கள் அரசாங்கத்திட்டிருந்து நாங்கள் வந்து உதவித்தொகை பெற்றுக் கொடுக்குறோம். இந்த தேசிய தொழுநோய் ஒழிப்பு திட்டத்தின் முக்கியமான நோக்கமானது என்னன்னா, அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறது தான். பல்வேறு வகையான விழிப்புணர்வு நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்கு. நமது மாவட்ட ஆட்சித்தலைவரும் இந்த விழிப்புணர்வு நிகழ்வில் கலந்து கொண்டார். இந்த திட்டத்தின் மூலம் நம்மளது நோக்கம் என்ன அப்படின்னா, தொழுநோய் இல்லாத ஒரு நாடாக இந்தியா வர வேண்டும் என்பது தான்.
மேடம், இந்த தொழுநோய் அப்படின்னா என்ன, அது எந்த அளவுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன, இதை முன்கூட்டி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு என்ன மாதிரியான சிகிச்சை முறைகள் எடுத்துக்கிட்டால் இதை தடுக்க முடியும் அப்படிங்கிறத பல தகவல்களையும் விரிவான வகையில் எடுத்துக்கூறியமைக்கு புதுகை பண்பலை மற்றும் நேயர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேடம்.
தொழுநோய் பற்றியும் அதன் சிகிச்சை முறை பற்றியும் கேட்டமைக்கு புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் மாவட்ட தொழுநோய் துணை இயக்குநர் அலுவலகம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.
நேயர்களே, இதுவரை தொழுநோயும் அதன் சிகிச்சை முறைகளும் குறித்த பல தகவல்களை வழங்கிய டாக்டர் எம் சிவகாமி அவர்களுக்கு புதுகை பண்பலையின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6380077950 என்ற எண்ணிலும், புதுகை FM91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.